2017 நவம்பர் மாத தெண்டலிதழ் பாசு ரமணன் அவர்களின் மேலூர் வாழ்வில் பகுதியில் அருட்பிரகாச வள்ளலார் பகுதி 2 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். நீரில் விளக்கறிந்த அற்புதம். கருங்குழியில் வசித்த காலகட்டத்தில் மின்சாரம் இல்லங்களுக்கு வந்திருக்கவில்லை. அதனால் ஒரு சிறு அகல் விளக்கில் ஒளியில் எழுதுவது வள்ளலாரின் வழக்கம். வேங்கட ரெட்டியாரின் மனைவி முத்தம்மாள் வள்ளலார் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். எண்ணெய் தீர்ந்து போய்விட்டால் வள்ளலார் எழுதுவது தடைப்படும் என்பதால் சிறிய எண்ணெய் கலையத்தை விளக்கின் அருகிலேயே எப்பொழுதும் வைப்பது அவரது வழக்கம். ஒரு நாள் அந்த மண்கலம் உடைந்து போய்விட்டது. அதனால் புது மண் கலையம் வாங்கிய அவர் அது நன்கு உறுதிப்படுத்துவதற்காக தண்ணீர் ஊற்றி வைத்திருந்தார். ஆனால் கோயில் திருவிழாவிற்காக வெளியே சென்றவர் தண்ணீரை கொட்டிவிட்டு எண்ணெயை ஊற்றி வைக்க மறந்து விட்டார். இது குறித்து அறியாத வள்ளலார் வழக்கம் போல எழுத ஆரம்பித்தார். சற்று நேரத்தில் எண்ணெய் தீர்ந்து ஒளி மங்கியது. மண் கலையத்தில் இருந்த தண்ணீரை எடுத்து அதை எண்ணெய் என்று நினைத்து விளக்கில் ஊற்றினார். விளக்கு தொடர்ந்து சுடர்விட்டு எரிந்தது. இப்படியே இரவு முழுவதும் ஒளி மங்க மங்க கலையத்தில் இருந்த தண்ணீரை எடுத்து ஊற்றி கொண்டிருந்தார். மறுநாள் முத்தம்மாள் வந்ததும்தான் வள்ளலார் விளக்கரித்தது எண்ணெய் கொண்டல்ல, வெறும் நீரை கொண்டு என்பது தெரிந்தது. தண்ணீரை கொண்டு வள்ளலார் விளக்கரித்த அதிசயம் ஊர் முழுவதும் பரவலாயிற்று. அது முதல் வள்ளலார் ஒரு மிகப்பெரிய மகான் என்றும் அற்புதங்கள் செய்ய வல்ல சித்தர் என்றும் உணர்ந்து மக்கள் அவரை போற்றி புகழலாயினர். சத்திய தரும சாலை. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசியினால் இழைத்தே, வீடுதோறறிந்தும் பசியராத இருந்த வெற்றரை கண்டுளம் பதைத்தேன் என்றெல்லாம் ஏழைகள் படும் துயரை கண்டு பலவாறு மனம் வருந்திய வள்ளலார் அவர்களின் பசிப்பிணி போக்க உழைத்தார். அன்னதானமே எல்லா தானங்களிலும் உயர்ந்தது என்று அறிவித்த அவர் பசித்தவர்க்கும் ஆதரவற்ற வறியவர்க்கும் 3 வேளை அன்னம் வழங்கும் பொருட்டாக வடலூரில் சத்திய தர்ம சாலையை தம் கையால் தொடங்கி வைத்தார். அன்று அவர் ஏற்றி வைத்த அடுப்பு இன்றும் அள்ள அள்ள குறையாத அமுத சுரபியாய் தம்மை நாடி வரும் அனைவரது பசிப்பிணியையும் போக்க எரிந்து கொண்டிருக்கிறது. திருவருட்பா. வள்ளலார் பல்வேறு சமயங்களில் பாடிய பாடல்களை சில அன்பர்கள் குறித்து வைத்திருந்தனர். அவற்றையெல்லாம் தொகுத்து நூலாக வெளியிட வேண்டும் என்றும் அதனை படிப்போர் பயன்பெறுவர் என்றும் பலர் வள்ளலாரிடம் வலியுறுத்தினர். அவரோ அதில் நாட்டமில்லாதிருந்தார். தன் நூல்களை அச்சிடுவதாலோ அல்லது தனக்கு அதனால் புகழ் ஏற்படுவதாலோ பயனொன்றும் இல்லை என்று அவர் கருதினார். இறுதியில் அன்பர்களின் பெருமுயற்சியால் பாடல்கள் தொகுக்கப்பட்டு திருவருட்பா என்னும் தெய்வீக பாமாலையாக வெளியானது. ஊனுருக உயிருருக பாடல்களை புனைந்திருந்தார் வள்ளலார். அவற்றை ஆலயங்களில் திருமுறைகளோடு பாராயணம் செய்யவும் சிலர் தடைப்பட்டனர். ஆனால் அதற்கு வேறு சிலரிடமிருந்து எதிர்ப்பு கிளம்பியது. வள்ளலார் பாடல்கள் அருட்பா அல்ல மருட்பா என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. ஆறுமுக நாவலர் எதிர்ப்பாளர்களின் தலைவராக இருந்தார். இறுதியில் அவ்வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது ஒரு சுவையான கதை. சத்திய ஞான சபை. இறைவன் ஒருவனே, அவன் ஒளி வடிவானவன். அவனை பலவித உருவங்களில் வழிபடுவதை விட ஒளி ரூபமாக வழிபடுவதே சிறந்தது என்று அறிவித்த வள்ளலார் அத்தகைய இறைவனுக்கு அருட்பெருஞ்சோதி என்ற திருப்பெயரை சூட்டினார். அத்தகைய இறைவனை அனைவரும் வழிபடுவதற்காக சத்திய ஞான சபையை 1871 தோற்றுவித்தார். கிழக்கு திசையில் பொற்சபையையும் மேற்கு திசையில் சிற்சபையையும் அமைத்தார். சபையின் நடுப்பகுதியில் அருட்பெருஞ்சோதி ஆகிய ஆண்டவரை ஜோதி வடிவில் வழிபடுமாறு செய்தார். மேலும் தீய சக்திகள் உள்ளே நெருங்காதவாறு இரும்பு சங்கிலிகளால் கட்டடத்தை சுற்றிலும் வளையம் அமைக்க ஏற்பாடு செய்தார். ஜோதி வழிபாடு. ஞான சபையில் ஜோதி வழிபாடு செய்வதற்காக சுமார் 5 உயரமுள்ள நிலை கண்ணாடியை வரவழைத்த வள்ளலார் அதில் ஞான ஒளி ஏற்றி இறையருள் நிலை பெற 48 நாட்கள் தனித்திருந்து தவம் ஏற்றினார். பின்னர் அது ஞான சபைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதன் முன் அகண்ட தீபம் ஒன்று ஏற்றப்பட்டது. அதன் முன்னே 7 வண்ண திரைகள் தொங்கவிடப்பட்டன. ஜோதி வழிவான இறைவனை தரிசிக்க மாயையான 7 சக்திகளை அகற்ற வேண்டும் என்பதை குறிப்பால் உணர்த்தவே இங்கு 7 திரைகள் தொங்கவிடப்பட்டுள்ளன என்று வள்ளலார் விளக்கினார். வள்ளலாரின் ஜோதி வழிபாட்டில் சமய பூசல்களுக்கோ அபிஷேக ஆராதனை தூபம் நைவேத்தியம் மேளதாளம் போன்றவற்றிற்கோ இடமில்லை. மந்திரங்கள் கோஷங்கள் போன்றவை ஆரவாரத்தை ஏற்படுத்துமே அன்றி மன ஒருமையையும் அகக்கிளர்ச்சியையும் ஏற்படுத்தாது என்பது வள்ளலாரின் முடிவு. மேலும் அபிஷேகம் ஆராதனை போன்றவற்றிற்கு ஆகும் செலவில் பல பேர்களின் பசிப்பிணியை போக்க முடியும் என்பதும் அவரது கருத்தாக இருந்தது. சித்தி வளாகம். அறச்சாலைக்கும் வள்ளலாரை காண்பதற்கும் வரும் கூட்டம் அதிகரித்தது. அதனால் வள்ளலாரின் அமைதிக்கும் தியானத்திற்கும் பங்கம் ஏற்பட்டது. அதனால் அமைதியை நாடி அடிக்கடி வெளியிடங்களுக்கு செல்லலானார். வடலூருக்கு தெற்கே இருந்த மேட்டுக்குப்பம் கிராமத்துக்கு சென்று தியானத்தை தொடர்ந்தார். நாளடைவில் அங்கேயே ஒரு குடில் அமைத்து தங்கிவிட்டார். அவர் தங்கியிருந்த இடமே சித்தி வளாக திருமாளிகை ஆனது. அங்கு தனிமையில் அமர்ந்த பல தீவிரமான யோக பயிற்சிகளை மேற்கொண்டார். அதன் மூலம் நாளடைவில் அவருக்கு தனது உருவை பிறர் கண்ணுக்கு தெரியாமல் மறைக்கும் ஆற்றல் உட்பட பல்வேறு சித்திகள் கைவரப்பெற்றன. ஒரே சமயத்தில் வெவ்வேறு இடங்களில் பலருக்கு காட்சி அளிப்பதுண்டு. உடலை துண்டு துண்டாக பிரித்து பின் இணைப்பது, வடலூரில் இருந்தவாறே பக்தர்களுக்கு சிதம்பரத்தில் நடக்கும் ஆனி திருமஞ்சன நிகழ்ச்சியை நேரடியாக காண்பிப்பது என பல்வேறு அற்புதங்களை செய்தார் வள்ளலார். ஒரு சமயம் வடலூர் தர்மசாலையில் இருப்பார். பின் திடீரென அங்கிருந்து மறைந்து மேட்டுக்குப்பத்தில் காணப்படுவார். சில நாட்கள் இரண்டு இடங்களிலுமே இருக்க மாட்டார். எங்கிருக்கிறார், என்ன செய்கிறார் என்பதை யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது. பின் திடீரென்று தோன்றி எங்குமங்குமாக இருப்பார். பின் மறைந்து விடுவார். சில வாரங்கள் இடைவெளியில் மீண்டும் தோன்றுவார். வள்ளலாரின் கொள்கைகள். ஆண்டவன் முன் அனைவரும் சமம், உயர்வு தாழ்விலாது யாவரும் அவனை வணங்கலாம் என்ற ஆன்மநேய ஒருமைப்பாடே வள்ளலாரின் கொள்கை. எப்பொழுதும் இறைவனை பற்றிய நினைவோடு தனித்திருக்க வேண்டும், அவனை அடைய வேண்டும் என்ற மெய்ஞான பசியோடு இருக்க வேண்டும், எப்பொழுதும் புலன்களின் இச்சைகளுக்கு பலியாகாமல் விழித்திருக்க வேண்டும் என்பதை பசித்திரு தனித்திரு விழித்திரு என்ற தத்துவ விளக்கமாக அவர் மொழிந்தார். ஒருவர் பிறருடைய துன்பத்தைக் கண்டு இறங்கி அதனை போக்க முற்பட வேண்டும். மனம், வாக்கு, காயம் என மூன்றினாலும் ஒருவன் தூயவனாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தங்கள் நலத்திற்காக மட்டுமே பிரார்த்தனை செய்தல் கூடாது. மாறாக அனைத்து உலக உயிர்களுக்காகவும் அவற்றின் நலத்திற்காகவும் பிரார்த்தனை செய்தல் வேண்டும். அந்த பொது பிரார்த்தனையிலேயே அனைத்து நன்மைகளும் அடங்கியிருக்கிறது என்பதை உணர வேண்டும் போன்றவை அவர் கூறியிருக்கும் முக்கியமான அறிவுரைகளில் சில. ஸ்ரீமுக ஆண்டு 1874 தை மாதம் 19 நாள் வெள்ளிக்கிழமை, ஜனவரி மாதம் 30 தேதி, இரவு மணி 12. வள்ளலார் அன்பர்களை அழைத்தார். நான் உள்ளே 10-15 தினங்கள் இருக்க போகிறேன், பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள். ஒரு கால் பார்க்க நேர்ந்து பார்த்தால் யாருக்கும் தோன்றாது வெறும் வீழாகத்தான் இருக்கும்படி ஆண்டவர் சேவிப்பார், என்னை காட்டிக்கொடா என்று அறிவித்தார். பின், பிச்சுலக மெச்ச பிதற்றுகின்ற பேதையனேன், இச்சையெல்லாம் எய்த விசைத்தருளி செய்தனியே, அச்சமெல்லாம் தீர்ந்தேன் அருளமுதம் உண்கின்றேன், நிச்சலும் பேரானந்த நித்திரை செய்கின்றேனே என்று பாடிக்கொண்டே சித்தி வளாக திருமாளிகைக்குள் நுழைந்தார். கதவை சாத்திக் கொண்டார். அதன் பின் அன்பர்கள் அனைவரும் வள்ளலாரின் உத்தரவுப்படி அரைக்கதவை பூட்டி சில நாட்கள் திறக்காமல் இருந்தனர். பின் அரசாங்கத்தின் உத்தரவுப்படி மாவட்ட ஆட்சியாளர், தாசில்தார், காவல்துறை தலைவர் ஆகியோர் ஒரு நாள் பூட்டியிருந்த கதவை திறந்தனர். உள்ளே வெற்றிடம் மட்டுமே இருந்தது, வள்ளலாரை காணவில்லை. பூட்டிய கதவு பூட்டியபடி இருக்க வள்ளலார் மாயமாக மறைந்து விட்டிருந்தார். வள்ளலார் தமது உடலை ஞான தேகம் ஆக்கி கொண்டு காற்றோடு காற்றாய், இயற்கையோடு இயற்கையாய் இரண்டர கலந்து விட்டார். தன் உடலை ஒளியுடலாக்கி கொண்டு எல்லாம் வல்ல பேரருள் ஒளியோடு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோடு ஒன்றோடு ஒன்றாக கலந்து விட்டார் என்பதே பக்தர்களின் நம்பிக்கை. வள்ளலார் மறைந்தாலும் அவரது சமரச சன்மார்க்க சமத்துவ சமுதாய கொள்கைகள் மறைவதில்லை. அவை இன்றும் இந்த ஜீவ காருண்யத்தை உலகிற்கு பறைசாற்றி கொண்டுதான் இருக்கின்றன. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.